2020 அக்டோபர் மாத தெண்டலிதழில் அரவிந்தின் எழுத்தாளர் பகுதியில் பூவை எஸ் ஆறுமுகம் ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். பூவை சொல்ல வந்ததை நயமாக சொல்கிறார், நேராக சொல்கிறார், படிப்பவர்களின் மனதில் பதியும் வண்ணம் சொல்கிறார். அவர் சொல்லுக்காகவோ சொல்வதற்காகவோ தவிப்பதை அவருடைய எந்த கதையிலும் காண முடியவில்லை. அவருடைய எழுத்தாண்மைக்கு இது சிறப்பான சான்றுதானே. இப்படி கேட்பவர் எழுத்தாளர் எம்.பி. வெங்கட்ராம். எவருடைய உள்ளத்தையும் புண்படுத்தாமல் அவர் பூவை ஆறுமுகம் இதுவரை இலக்கிய இலக்கண மரபை ஒட்டி எத்தனையோ கதைகள் எழுதியிருக்கிறார். அவருடைய கதைகள் அனைத்தும் வாழ்க்கையோடு ஒட்டியவை. ஆங்கில கதைகளை படிக்கும் போது நமக்கு உண்டாகும் அவஸ்தை தோழர் ஆறுமுகத்தின் கதைகளை படிக்கும் போது உண்டாவதில்லை. இப்படி பாராட்டுபவர் எழுத்தாளர் விந்தன். ஆறுமுகத்தின் கதைகளிலே தெண்டலின் இனிமையை ஒத்த நடை ஓடும். சுழிகளின்றி நிற்சலனமாக பாயும் நதியை போன்றது இவரது கதை அமைப்பு. இப்படி புகழ்ந்திருக்கிறார் எழுத்தாளர் மாயாவி. இன்னும் கொத்தமங்கலம் சுப்பு, நா பார்த்தசாரதி, டிஜா ரங்கநாதன், அகிலன், பி எம் கண்ணன், வாசவன் உள்ளிட்ட பல எழுத்தாளர்களால் பாராட்டப்பட்டவர் பூவை என்று அழைக்கப்படும் பூவை எஸ் ஆறுமுகம். இவர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள பூவுற்றக்குடி கிராமத்தில் ஜனவரி 31, 1927 நாளன்று அரு சுப்பிரமணியம் வள்ளியம்மை இணையருக்கு மகனாக பிறந்தார். உயர்கல்வியை நிறைவு செய்த பின்னர் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் சேர்ந்து பயின்றார். கல்லூரி பல வாசல்களை திறந்துவிட்டது. வாசிப்பார்வம் அதிகமானது. கல்கியின் நூல்கள் இவருக்குள் எழுத்தார்வத்தை தோற்றுவித்தன. நாளுக்கு நாள் எழுதும் ஆர்வம் முந்தவே ஒரு சிறு கதையை எழுதி சுதேச மித்திரன் இதழுக்கு அனுப்பினார். தளர்ந்த நெஞ்சம் என்னும் தலைப்பிலான அச்சிறுகதை அதில் வெளியானது. தேர்ந்தெடுத்தவர் பிரபல எழுத்தாளர் சாண்டிலியன். அப்போது ஆறுமுகத்துக்கு வயது 20. அது முதல் தீவிரமாக எழுத தொடங்கினார். ஆரம்பத்தில் எஸ் ஆறுமுகம் என்ற பெயரிலேயே கல்கி உள்ளிட்ட பல இதழ்களில் சிறுகதைகள் வெளியாகின. கல்கி இவரது பெயருடன் ஊர் பெயரையும் இணைத்து பூவை எஸ் ஆறுமுகம் ஆக்கினார். அது முதல் அந்த பெயரிலேயே எழுதிய ஆறுமுகம் நாளடைவில் பூவை என்றே அழைக்கப்பட்டார். பட்டப்படிப்பை முடித்த இவருக்கு வங்கியில் பணி கிடைத்தது. ஆனால் எழுத்தின் மீது கொண்ட ஆர்வத்தால் அரு ராமநாதன் நடத்திய காதல் இதழில் உதவி ஆசிரியராக சேர்ந்தார். இதழியல் நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்தார். தொடர்ந்து விந்தன் ஆசிரியராக இருந்து நடத்திய மனிதன் இதழில் துணை ஆசிரியராக பணியாற்றினார். அதனைத் தொடர்ந்து முருகு சுப்பிரமணியம் ஆசிரியராக இருந்த பொன்னி இதழில் உதவி ஆசிரியராக பணியேற்றார். இவரது குறிப்பிடத்தகுந்த சில கதைகள் இவ்விதழில் வெளியாகின. தொடர்ந்து ஏலக்காய் வாரியத்தில் லயசன் ஆபீசராக கிடைத்த பணி வாய்ப்பை ஏற்றுக்கொண்ட பூவை ஓய்வு நேரத்தில் கலைமகள், அஜந்தா, அமுதசுரபி, தினமணி கதிர், ஆனந்த விகடன், குமுதம், இதயம் பேசுகிறது, அலிபாபா, காவேரி, நவயுவன், காண்டீபம், தமிழ், கங்கை, விந்தியா, நண்பன், வினோதன் என பல இதழ்களில் நூற்றுக்கணக்கில் சிறுகதைகளை எழுதினார். நாடகங்கள் தொடர்கதைகளும் நிறைய எழுதியிருக்கிறார். பிறைசூழி, கதை சிற்பி கார்த்திகை பாலன், இளைய பிரான், மறைநாயகன் போன்றவை இவரது புனைப்பெயர்களில் சில. முதல் சிறுகதை தொகுதி கடல்முத்து 1951 வெளியானது. 1961 இவரது ஓரங்க நாடகமான மகுடியை ஆனந்த விகடன் சிறந்த நாடகமாக தேர்ந்தெடுத்து முதல் பரிசு அளித்தது. 1966 பூவையின் சிறுகதைகள் என்னும் நூலுக்கு தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான முதல் பரிசு கிடைத்தது. தாயின் மணிக்குடி என்ற இவரது சிறார் நாவலுக்கு அப்போதைய தமிழக முதலமைச்சர் எம். பக்தவச்சலம் முன்னுரை வழங்கி பாராட்டினார். ஒரே ஆண்டில் நாடகம் இதோ ஒரு சீதா பிராட்டி, சிறுகதை தொகுப்பு தெய்வம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது என இரண்டிற்கும் சிறந்த படைப்பாளிக்கான தமிழக அரசின் விருது பெற்ற பெருமை இவருக்கு உண்டு. இதோ ஒரு சீதா பிராட்டி நாடகம் இன்னொரு சீதை என்ற தலைப்பில் சென்னை தொலைக்காட்சியில் தொடராக 17 வாரங்கள் வெளியானது. நூற்றுக்கணக்கான சிறுகதைகளை பூவை எழுதியிருக்கிறார். இவரது சிறுகதைகள் சில ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. வானொலியிலும் இவரது நாடகங்கள் ஒலிபரப்பாகி உள்ளன. இவரது தெம்மாங்கு தெய்வானை என்ற வானொலி நாடகத்தை கேட்டு மனமுவந்து பாராட்டிய கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதை விரிவான நாடகமாக எழுதி தருமாறும் தான் அதற்கு பாடல்கள் எழுத ஆர்வம் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அம்முயற்சி நிறைவேறுவதற்குள் பட்டுக்கோட்டையார் காலமாகிவிட்டார். அவர் மறைந்திராவிட்டால் அது ஒரு திரைப்படமாக வெளிவந்திருக்க கூடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் பூவை எஸ் ஆறுமுகம். சமுதாயம் ஒரு சைனா பஜார் என்பது மணிக்கொழி இதழில் இவர் எழுதிய தொடர். எம்ஜிஆர் சிவாஜி இணைந்து நடித்த கூண்டுக்கிளி படத்திற்கு கதாசிரியர் விந்தனுக்கு உதவியாக இவர் வசன பங்களிப்பு செய்துள்ளார். ஜி உமாபதி நடத்திய உமா மாத இதழின் துணை ஆசிரியராக சுமார் 11 காலம் பணிபுரிந்தார் பூவை. அக்காலகட்டத்தில் கதை, கட்டுரை, நேர்காணல், திறனாய்வு, நாடகம் என பல சிறந்த பங்களிப்புகளை அளித்து இதழை உயர்த்தினார். பல்வேறு இலக்கிய பரிசோதனை முயற்சிகளையும் மேற்கொண்டார். எழுத்தாளர் வாசவன் ஒரு நாவலின் முதல் அத்தியாயத்தை எழுதி ஆரம்பித்து வைக்க தொடர்ந்து வல்லிக்கண்ணன், சரோஜா ராமமூர்த்தி, கிருஷ்ணா, சி ஆர் ராஜம்மா, நெடுமாறன், எல்ஆர்வி, ஏ எம் மீரான், சிசு செல்லப்பா, பிவிஆர் ஆகியோர் தொடர்ந்து எழுத இறுதி அத்தியாயத்தை எழுதி நிறைவு செய்தார் பூவை. ஆளும் தீபம் என்பது அந்நாவலின் தலைப்பு. தமிழில் அதுவரை இல்லாத வித்தியாசமான இம்முயற்சி பலராலும் பாராட்டப்பட்டது. எழுத்தாளர்களின் புனைப்பெயர் எப்படி வந்தது என்பதை பற்றியும், அவர்களது முதல் சிறுகதை வெளியான தருணங்கள் பற்றியும் அந்த எழுத்தாளர்களிடமே கேட்டு எழுதிய கட்டுரைகள் கொண்ட நூல் புனைப்பெயரும் முதல் கதையும். இது உமாவில் தொடராக வெளியான கட்டுரைகளின் தொகுப்புதான். கல்கி முதல் அகிலன் வரை, ஜெயகாந்தன் முதல் சிவசங்கரி வரை போன்ற திறனாய்வு நூல்களும் உமாவில் தொடராக வெளியானவையே. தமிழில் முதன் முதலில் ஏலக்காய் பற்றி விரிவாக ஒரு கட்டுரை நூலை எழுதி வரும் பூவைதான். ஏலக்காய் என்ற தலைப்பில் வெளியான அந்த நூலில் ஏலக்காயின் இயல்பு, விதைப்பதற்கேற்ற நிலம், விதைக்கும் காலம், உரமிடுதல், களை எடுத்தல், காய் பறித்தல், விலை ஏற்றுமதி போன்றவற்றை பற்றி விரிவாக விளக்கியுள்ளார். ஏலக்காய் என்ற சிற்றிதழுக்கு துணை ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். கிறிஸ்தவ இலக்கிய சங்கத்தின் சிறந்த எழுத்தாளருக்கான விருது, லில்லி தேவசிகாமணி விருது, கடல்முத்து சிறுகதை தொகுப்பு, தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான விருது இதோ ஒரு சீதா பிராட்டி, காஞ்சி காமக்கோட்டி பீடத்தின் சிறந்த எழுத்தாளருக்கான விருது, டாக்டர் ஜி உமாபதி அறக்கட்டளையின் சிறப்பு விருது உட்பட பல்வேறு பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்றிருக்கிறார். கிராமிய சூழல் கொண்ட மண்ணின் மனம் மிக்க கதைகளை அதிகம் எழுதியவர். தான் வாழ்ந்த கிராமத்தையும் மனிதர்களையும் அந்த வாழ்க்கையையும் மிகவும் நேசித்து அவற்றை தன் சிறுகதைகளில், நாவல்களில் பதிவு செய்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான சிறுகதைகள், சிறார்களுக்கும் பெரியோர்களுக்குமான நாவல்கள், கட்டுரைகள், திறனாய்வு நூல்கள், வாழ்க்கை வரலாறு, மருத்துவம் சார்ந்த நூல்கள், நாடகங்கள் நிறைய எழுதியிருக்கிறார். இவரது படைப்புகளுக்காக என்றே சென்னை கன்னிமாரா நூலகத்தில் அலமாரி ஒன்றின் தனி பகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதிலிருந்தே இவர் எழுதி குவித்த நூல்களின் எண்ணிக்கையை அறிந்து கொள்ளலாம். பூவையின் விதவிதமான படைப்புகளை வாசிக்கும் போது தனித்த வேகமும் புனைவுர பாங்கும் கொண்ட அவரது நடையின் மாய கவர்ச்சியில் யாரும் மயங்காமல் இருக்க முடியாது. பொருளையும் மறக்கச் செய்து நம்மை அப்பாலுக்கு அப்பால் இழுத்து சென்று விடுகிறது அவரது மொழி நடை என்று பாராட்டும் பேராசிரியர் டாக்டர் எழில் முதல்வனின் வார்த்தைகள் மிகையில்லை என்றுதான் தோன்றுகிறது. பூவை எஸ் ஆறுமுகம் 2003 மறைந்தார். இவரது மறைவிற்கு பின் தமிழக அரசால் இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. பூவையின் புதல்வர் பூவை மணியும் ஒரு எழுத்தாளரே. நாடகங்கள் பலவற்றை எழுதியிருக்கிறார். தந்தையின் நினைவாக பூவை பதிப்பகம் என நடத்தி வருகிறார். வெகுஜன இலக்கியத்திற்கும் தீவிர இலக்கியத்திற்கும் பாலமாக திகழ்ந்து சிறந்த பல படைப்புகளை தந்த படைப்பாளியாக பூவை எஸ் ஆறுமுகத்தை மதிப்பிடலாம். பூவையின் படைப்புகளில் சில சிறுகதை தொகுதிகள் கடல் முத்து, அமிர்தம், காதல் மாயை, விளையாட்டு தோழி, ஆலமரத்து பைங்கிளி, அந்தித்தாமரை, கால்படி அரிசி, ஆத்மா, இனிய கதை, தாய் வீட்டு சி, திருமதி சிட்டம்பலம், முதல் காளாஞ்சி, வேனில் விழா, மகாத்மா காந்திக்கு ஜே, அமுதவல்லி, நிதர்சனங்கள் மற்றும் பல. கட்டுரை தொகுதிகள் கல்கி முதல் அகிலன் வரை, ஜெயகாந்தன் முதல் சிவசங்கரி வரை, புனைப்பெயரும் முதல் கதையும், நலம் தரும் நாட்டு மருந்துகள், அன்னை தெரேசா, கவிஞரை சந்தித்தேன், பிரசவ கால ஆலோசனைகள், பேறு கால பிரச்சனைகள், உலக அரங்கிலே உன்னத நிகழ்ச்சிகள், உலகை கவர்ந்த உன்னத நிகழ்ச்சிகள், உயிரில் கலந்தது, தரை தட்டிய கப்பல், தமிழ்நாட்டு காந்தி மற்றும் பல நூல்கள். நாவல்கள் பத்தினி தெய்வம், மருதாணி நகம், அவள் ஒரு மோகனம், அன்புத்தாய் மேகலை, உயிரில் கலந்தது, கதாநாயகி, பத்தினி பெண் வேண்டும், கரைமணலும் காகித ஓடமும், களத்து மேடு, கன்னித்தொழுவம், காணி நிலம் வேண்டும், சமுதாயம் ஒரு சைனா பஜார், தாய் மண், சொல்லி தெரிவதில்லை, அன்னக்கிளி, சீதைக்கு ஒரு பொன்மான், திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன, தேவலோக பாரிஜாதம், நித்தியமல்லி, நிதர்சனங்கள், நீ சிரித்த வேளை, பூமணம், பொன்மணி தீபம், இலட்சிய பூமி, விதியின் நாயகி, விதியின் யாமினி, வெண்ணிலவு நீ எனக்கு, ஜாதி ரோஜா மற்றும் பல குறுநாவல்கள். இங்கே ஸ்ரீராமன் தீக்குளிக்கிறான், மழையில் நனையாத மேகங்கள், ஊர்வசி, விளையாட்டு தாலி மற்றும் சில சிறார் நாவல்கள், தாயின் மணிக்குடி, அந்த நாய்க்குட்டி எங்கே, இளவரசி வாழ்க, மாஸ்டர் உமைபாலன், ஓடிவந்த பையன், சீதைக்கு ஒரு பொன்மான், பாபுஜியின் பாபு, பாரத சிறுவனின் வெற்றி பரிசு மற்றும் பல. சிறார் சிறுகதை, ஒளிப்படைத்த கண்ணினாய் வா வா, தாஷ்கண் வீடு மற்றும் சில நாடகங்கள், மகுடி, இதோ ஒரு சீதா பிராட்டி, தெம்மாங்கு தெய்வானே மற்றும் சில. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.